நான் இப்போது என்னுடைய சத் சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூல குரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாணியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருளம் இயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக பாபாஜி பெரம்பொருள் ஆசையுடன் அமையவிருக்கின்றது. 4 கேள்விகள் வந்திருக்கின்றன. முடிந்தால் 4 இன்று பதில் காணலாம், நேரத்தை பொறுத்தது. முதலாவது கேள்வி வந்த கேள்வியில் வாலிப வயதில் இருந்து வந்த கேள்வியை இன்று முதலாவதாக வைக்கின்றேன். நோமலாக அந்த பிள்ளையிடம் இருவர் கேள்விகள் அனுப்பி கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய கேள்வியை இறுதியாக வைப்பேன் என்று முதலில் வைக்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை இன்னும் ஊடுருவுகின்றது. அவருடைய கேள்வி என்னவென்றால், இந்த கிரியா யோகத்தை நாங்கள் பழக வேண்டும், இதனால் தங்களுக்கு தங்களுடைய வயதினருக்கு மிகவும் உகந்தது என்றெல்லாம் நீங்கள் கிரியா யோகத்தை நான் குடும்பத்துடன் வந்து பழகும் போதெல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து இருக்கும் போது அந்த விளக்கங்களை தந்திருக்கின்றீர்கள் எங்களுடைய வயதினருக்கு. நாங்கள் அப்போது பாடசாலையில் படித்து கொண்டிருந்த வயது அந்த நேரம். 2 விடயத்தை நீங்கள் கூடுதலாக சொல்லுவீர்கள். ஒன்று, உங்களுடைய படிப்புக்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும், ஏனென்றால் இது சுவாசத்தை சார்ந்த யோகம், இந்த சுவாசத்தால் தான் இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது. ஆகவே இந்த யோக அபியாசங்களை நீங்கள் செய்யும் போது 18 ஆசனங்களையும் 72,000 நரம்புகளும் துரிதப்படுத்தப்படுகின்றன, ஆக்டிவேஷன் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதனால் சக்தி ஓட்டம் கூடுகின்றது உடலில். அதை விஞ்ஞானத்தில் சொன்னால் இரத்த ஓட்டம் கூடுகின்றது நாடி நரம்புகளுக்குள்ளால். ஆகவே அது மூளையுடன் சம்பந்தப்பட்ட நாடி நரம்புகளும் இருப்பதால் உங்களுடைய மூளையின் துரிதம், மூளையின் சிந்தனை சக்தி எல்லாம் கூடும். அதனால் நீங்கள் நன்றாக படிப்பீர்கள் பாடசாலையில் என்று உற்சாகப்படுத்தி இருக்கின்றீர்கள். அதைவிட நோயற்றவர்களாக வாழ்வதற்கும் அதே முறையில் வழியுண்டு. ஆனால் இந்த யோகத்தில் இருக்கும் கன்சன்ட்ரேஷன் என்று சொல்லப்படும் இதை, இந்த யோகத்தை மூச்சை அவதானித்து செய்யும் யோகமாக இருப்பதால் அதன் மூலமாக எங்களுடைய ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம், எங்களுடைய அமுக்கம் அதாவது அழுத்தம், மன அழுத்தம் இல்லாமல் வாழலாம் என்றும் சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சொல்லு இன்னும் ஞாபகம் வருகின்றதையா, இதை நாங்கள் சிறுபிராயத்திலேயே தொடங்க வேண்டும். நீங்கள் அதை பற்றி பல சத்சங்கத்திலேயும் சொல்லியிருக்கின்றீர்கள், கிட்டடியும் சொல்லியிருக்கின்றீர்கள். யாரோ ஒரு பிள்ளையின் கேள்விக்கு மற்ற பிள்ளை தன்னுடன் சேர்ந்து கேள்வி கேட்பதாக சொல்லுகின்றீர்கள் இருவர். அது மற்றவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கின்றீர்கள். அதாவது கல உற்பத்தி, செல்ஸ் ஃபார்மேஷன், அதுவும் விளங்கியது. ஆனால் நான் இப்போது என்னை அறியாமலேயே நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்தை கேட்கின்றேன். அது எனக்கு பல விடயங்கள் புரியாது, என்னுடைய வயது இளமை. ஆனால் ஒரு விடயம் மாத்திரம் எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. அதை நான் தேடவில்லை, இறை அருளால் அது என்னை தேடி வருகின்றது என்று நினைக்கின்றேன். அந்த விளக்கம், அதாவது நாங்கள் எங்களுடைய குடும்பம் என்று எடுத்தால், நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் குடும்பமாக இந்த உடலில் இருக்கின்றோமே தவிர நாங்கள் எல்லோரும் தனிப்பட்ட ஆன்மாக்கள் என்று பாபாஜியும் கூறியிருக்கின்றார் என்றும் சொல்கின்றீர்கள். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் என்றும் சொல்லியிருக்கின்றீர்கள். ஆகவே எங்களுடைய சேர்க்கை இந்த உலகத்தில் இந்த நான்கு ஆன்மாக்களும் எங்களுடைய பழைய பிறப்புகளில் இருந்தே நாங்கள் ஒரு குடும்பமாக பயணிக்கவில்லை என்ற உண்மையை அறிந்து கொண்டேன் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து. ஆகவே நாங்கள் இந்த பிறப்பில் நாங்கள் குடும்பமாக இருந்தாலும் அது புரிந்து கொண்டது எங்களுடைய சேர்க்கை இறைவனின் சேர்க்கை என்றும் சொல்லியதை கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்போது எனக்கு விஞ்ஞானபூர்வமாகவும் அதை நம்பக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம் பர்சனாலிட்டி என்று. எங்கள் ஒவ்வொருவருடைய பர்சனாலிட்டியும் நிச்சயமாக அது குடும்பம் சார்ந்ததாக இருக்கும் என்பது இல்லை, வித்தியாசம் இருப்பதை நான் உணர்கின்றேன். என்னுடைய அப்பா அம்மா உடல் அளவில் நாங்கள் ஒத்து இருந்தாலும் குணாதிசயங்கள் அளவில், அறிவளவில் எங்களுக்குள் வித்தியாசம் இருக்கு என்பதை நான் உணர்கின்றேன். நான் இப்போது பல்கலைக்கழக மாணவி. ஆகவே அந்த உண்மை சிறிது புலப்பட்ட போது இந்த கேள்வி வந்தது. அதாவது இந்த கேள்வி என்னவென்றால், இந்த உண்மையை இப்போ அறிந்தவுடன் சிந்தனை ஓடுகின்றது. அதாவது நீங்கள் சொல்லி ஏன் இதை இள வயதில் செய்ய வேண்டும் என்று சொன்ன இந்த மூன்று விளக்கங்களும் என்னுடைய சித்தத்தில் இருக்கின்றது. இன்னொரு விளக்கத்தை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் சொல்லி இருக்கின்றீர்கள். அது சிறார்களுக்கு சொல்லவில்லை, நிச்சயமாக ஒரு சாதகருக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு முதல் சொல்லியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த பாபாஜியின் சாதனை இள வயதினரிலேயே துவங்க வேண்டும், குடும்பமாக வந்து செய்வதன் நோக்கம் அதுவும் ஒன்று என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதை அழுத்தமாக சொல்லவில்லை. அதன் பின் அதனால் தான் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். மற்றைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் தன்னை போன்ற மாணாக்கர்களுக்கும் இது உதவ வேண்டும் என்று. அது ஃபியூச்சர் ஜெனரேஷன் என்று எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றது அந்த பிள்ளை. உண்மைதான், அதை பற்றி பேசியிருக்கின்றேன். ஆனால் ஒரு முறையோ இருமுறை தான் பெரியவர்களை வைத்து பேசியிருக்கின்றேன், சிறியவர்களுக்கு ஊக்குவதற்காக பேசியிருக்கின்றேன். ஆனால் அடிக்கடி பேசவில்லை. அதாவது ஃபியூச்சர் ஜெனரேஷன், அதாவது நாங்கள் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிள்ளையின் கேள்விக்கு நான் மறுமொழியை கொடுத்து விடுகின்றேன். இப்போது அந்த பிள்ளையை படித்து கொண்டிருக்கின்றது. அதே போல் அதே வயதில் இருக்கும் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். படித்து முடிந்தவுடன் வேலை தேடுவார்கள். வேலை எடுத்தவுடன் திருமணம் செய்வார்கள். திருமணம் செய்தவுடன் இன்ப சிற்றின்பத்தில் இருப்பார்கள். சிற்றின்பத்தில் இருந்தவுடன் அவர்களுக்கென்ற ஒரு குடும்பம் உருவாகின்றது. ஆகவே அந்த பிள்ளையின் கேள்வி உதைப்பற்றி கொஞ்சம் விளக்கமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்து சில விளக்கங்கள் தந்தால் நிச்சயமாக நான் நினைப்பதை சரியோ ஒன்று சரிபார்க்கப் போகின்றேன் என்று என்பதுதான் அந்த பிள்ளையின் கேள்வி. அதாவது அந்த பிள்ளை எங்கு போகின்றா என்பது எனக்கு புரிகின்றது. ஏனென்றால் கேள்வி கேட்பவரும் பாபாஜி, பதில் சொல்பவரும் பாபாஜியின் அருள் இல்லாமல் இது நடக்காது. ஆகவே அந்த பிள்ளையை என்னுடைய மனதில் படக்கூடிய விடயம் இந்த பிள்ளை எங்கே செல்கின்றது என்பதை வைத்து அதற்கு பதில் கொடுக்கின்றேன். அந்த பிள்ளை இந்த சத்சங்கத்தை கேட்கப் போகின்றது. இது அந்த மூன்று காரணங்களையும் விட நாலாவது காரணங்களும் இன்று நான் ஏன் அதை இவ்வளவு காலமும் இரண்டாம் முறை மூன்றாம் முறை சொல்லவில்லை என்பதை நானே எனக்கு கேட்கின்றேன். அதற்குரிய பதிலும் நான் நன்றாக இப்போது உணர்கின்றேன். எல்லா இயக்கமும் பரம்பொருளும் பாபாஜியும், என் கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் அது நல்லொரு சிந்தனை வந்தது எனக்கு அந்த கேள்வியில் இருந்து. அதாவது அந்த பிள்ளை நினைப்பதை இன்னும் அது நினைக்காவிட்டாலும் அந்த இடத்திற்கு கொண்டே அந்த பிள்ளைகளை விட விரும்புகின்றேன். அதாவது எங்களுடைய வாழ்க்கை காலம் முடிந்து எங்களுடைய குடும்ப பிணைப்பு முடிந்து விட்டது. ஆனால் இந்த பிள்ளைகள் இப்போது எங்களுடைய குடும்ப இணைப்பில் பரம்பொருளின் இணைப்பால் எங்களுடைய வினைகளுக்கு ஏற்றபடி இந்த குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பிள்ளை தன்னுடைய குடும்பத்தை இனி எடுக்கப் போகின்றது. நான் சொன்ன முறைப்படி உலகியல் வாழ்க்கை, அந்த நேரம் அந்த பிள்ளைக்கு ஒரு கணவரும், இது ஒரு பெண் பிள்ளையிடமிருந்து வந்த கேள்வி என்பதை நீங்கள் ஊகித்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைக்கு ஒரு கணவரும் அதன் பின் அதற்கு சில பிள்ளைகளும் உருவாகலாம். ஆனால் அந்த வரும் கணவரும் அந்த வரும் ரெண்டு பிள்ளைகளும் இன்னும் இறைவனால் கொடுக்கப்படவில்லை, மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த வயதில் இருக்கும் இளம் பிராயத்தினர் ஏன் இந்த யோகத்தை முதலே செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுமாக இருந்தால், நீங்கள் உலகியலில் சிற்றின்பத்தில் முழுமையாக இருக்காமல் இந்த யோகத்திலும் உங்களுடைய நேரத்தை பாபாஜி சொன்னது போல் 30 நிமிடம் ஒரு நாளைக்கு செலவழித்து இந்த யோகத்திலும் நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முறையில் பல விடயங்கள் மாறுகின்றது என்பது உங்களுக்கு தெரிகின்றது. அது படிப்பு மாத்திரமல்ல, உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய தொண்டு, அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி பாபாஜியின் வழியில் கிடைக்கின்றது. இதுதான் சத்குரு. இந்த வழியில் நீங்கள் உங்களுடைய குடும்ப விருத்திக்கு முதல் இந்த வழியில் நீங்கள் ஈடுபடத் தொடங்கினால் முழுமையாக தேவையில்லை, பகுதியாக உங்களுக்கு கிடைக்கப்படும் இணைப்பு பரம்பொருளால் அந்த வயது வந்து உங்களுக்கு கரு உற்பத்தியாகும் போது உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மா உங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடன் உங்களுடைய வினைகளை கழிப்பதற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய நிலை கடந்த இப்போது நீங்கள் அந்த நிலைக்கு இப்போது நீங்கள் உலகியலில் இருந்து கொண்டு அந்த வாழ்க்கைக்கு வருவதற்கும் இப்படியான ஒரு யோகத்தில் இருந்து கொண்டு உலகியலிலும் இருந்து கொண்டு வருவதற்கும் அந்த நேரத்தில் பரம்பொருள் என்ன நினைக்கின்றாரோ இந்த ஆன்மாக்கு எப்படியான வினைகள் மிஞ்சி இருக்கப் போகின்றது, அதில் எது எவற்றை நான் மாற்றி அமைக்கலாம், எப்படியான ஆன்மாக்களை அந்த பிள்ளையின் குடும்பத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் என்று அந்த நேரம்தான் தீர்மானித்து அந்த குடும்பத்தை இணைக்கின்றார். அதுதான் சைவ சித்தாந்த உண்மை. ஆகவே நீங்கள் இவற்றில் ஈடுபட்டீர்கள் என்றால் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு கூனாகவோ குருடாகவோ செவிடாகவோ உங்களுடைய பிள்ளைகள் உற்பத்தியாவதற்கு சான்ஸே இல்லை. ஆனால் இப்போது இருக்கும் வினையின்படி அப்படியான ஒரு பிள்ளை உங்களுக்கு கிடைக்கலாம் என்று இருக்கலாம், ஒருவருக்கும் தெரியாது பரம்பொருளை விட. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த யோக முறையிலும் பயணிப்பதால் அந்த முறை மறுபரிசீலனை பரம்பொருளால் செய்யப்பட்டு அந்த ஆன்மாவை அந்த உடலுக்குள் புகுத்தும் போது இப்படியான மனச்சஞ்சலங்களையும் கஷ்டங்களையும் உங்களுடைய 2வது பகுதி வாழ்க்கையில் நீங்கள் அடைவதை தவிர்த்து கொள்ளலாம். இதை நினைத்துத்தான் நீங்கள் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டீர்களோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் அது என்னுடைய சிந்தையில் வந்தது, பாபாஜியால் வந்தது. ஆகவே இது மிகவும் மிகவும் முக்கியமானது. ஏன் இவ்வளவு நாளும் எனக்கு புலப்படவில்லை என்று நான் கேட்கும் நிலையில் இல்லை. ஏனென்றால் தருவதும் அவரே, கேட்பவும் அவரே. ஆனால் இந்த நேரத்திலாவது அதற்குரிய விடை கிடைக்கின்றது என்று சந்தோஷப்படுகின்றேன். ஆகவே இளம் பிராயத்தினர் இந்த சத்சங்கங்களை கேட்கும்போது அல்லது பெற்றோர்கள் இந்த சத்சங்கத்தை கேட்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை விஞ்ஞானபூர்வமாக விளங்கப்படுத்துங்கள். அவர்கள் அலட்சியமாக இந்த யோகத்தை எடுத்தாலும் அதில் கோவப்படாது அவர்களுக்கு உண்மையை விளங்கப்படுத்துங்கள். இது எப்படி அவர்களை கஷ்டத்தில் இருந்து விடுவிக்கப் போகின்றது? அவர்கள் சொல்லலாம், எனக்கு என்ன கஷ்டம், பணம் இருக்கின்றது, தொழில் இருக்கின்றது, நண்பர்கள் இருக்கின்றார்கள், நல்ல அப்பா அம்மா இருக்கின்றீர்கள், கணவன் எனக்கு லவ்வராக இருக்கின்றார், எனக்கு ஒரு விதமான கஷ்டமே இல்லை என்று. அவ்வளவும் உண்மை. ஏனென்றால் அவ்வளவும் இப்போது நாங்கள் நிலைப்பொருளாக பார்க்கின்றோம். ஆனால் எது அந்த பிள்ளைக்கு தெரியவில்லை, இனி வரப்போகும் ஆன்மா, தனக்கு வரப்போகும் பிள்ளைகளின் ஆன்மா எப்படிப்பட்டதென்று அந்த பிள்ளையால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆகவே ஒன்று வந்தவுடன் மன அழுத்தத்துடன் வாழ்க்கையை தொடரலாம், அதுவும் வினைதான் காரணம், வேறு ஒன்றும் அல்ல, அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் இந்த இளவயதில் நீங்கள் யோகத்திற்குள் தொடர்பு வைத்து விடுவீர்களாக இருந்தால், சத்குருவின் ஆசியுடன் அதை அவர் செய்தே காட்டியிருக்கின்றார். தன்னுடைய புத்தகத்தில் அதன் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஒரு இடத்தில் அவர் தன்னுடைய ஞான ஆற்றலால் அவர் சிவனின் உடனடி குழந்தையாக இருக்கின்றார். அவரால் பல வினைகளை மாற்றி அமைக்க முடியும், இல்லாது செய்ய முடியாது, அது பரம்பொருள், அவருடைய கையில் தான் அந்த வாய்ப்பு. ஆனால் சத்குருவால் மாற்றி அமைக்க முடியும். ஆகவே அவருடைய பயிற்சியை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஒரு குருட்டு பிள்ளை தான் பிறக்க வேண்டும் என்று இருந்தாலும், அந்த குருட்டு பிள்ளை கண் உடைய பிள்ளையாக, பார்வை உடைய பிள்ளையாக பிறக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த உதாரணத்தை சொல்லவில்லை, அந்த பாணியில் தான் மாற்றி அமைத்தல் நடக்கின்றது, நடக்கும் என்றும் சொல்கின்றது. சைவ சித்தாந்தத்தில் எஞ்சி இருக்கும் சஞ்சித வினையை கடவுள் எரிப்பார் என்றும் சொல்கின்றது. அது சற்று விலகிய நிலையில் இருக்கும் விளக்கம், இருப்பினும் மாற்றி அமைத்தல் என்பது உண்டு. அதற்கு பல புராண கதைகளும் உண்டு. மார்க்கண்டேயருடைய கதையை எடுக்கலாம். 16 வயதில் அவர் இறக்க வேண்டும் என்று இருந்தாலும் அந்த நிலையில் சிவனே சிவனே என்று சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தபடி குடிக்கு பெற்றுகின்றார், பக்தியோடு பெற்றுகின்றார். அவருடைய உயிர் பறிக்கப்படவில்லை, சிவன் எட்டி உதைக்கின்றார் யமனை. ஆகவே மாற்றி அமைத்தல் என்பது நாயன்மார்களுடைய கதைகள் மூலம், மருளாளர்களுடைய கதைகள் மூலம் நாங்கள் பார்க்கின்றோம். இது கட்டுக்கதை அல்ல, உண்மை கதை. அது ஏன் எங்களுக்கு நடக்கக்கூடாது? நடக்கும். அதுக்கு எங்களுக்கு, பரம்பொருளுக்கும் எங்களுக்கும் இடையில் இந்த யோகம் மூலம் சத்குரு கிரியா பாபாஜி இருக்கின்றார். பெரியவர் வந்து அதை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க கூட தேவையில்லை. நாங்கள் அந்த நிலையில் இல்லாவிட்டாலும் இடைநிலையில் எங்களுக்கு சத்குரு இருக்கின்றார். அவரால் சில விஷயங்களை செய்ய முடியும், அதுவும் பரம்பொருளின் அருள்தான். ஆனால் எங்களுக்கு இருவரால் இந்த விடயங்கள் செய்யப்பட சந்தர்ப்பங்கள் உண்டு. அதற்கு நாங்கள் எங்களுடைய யோக பயிற்சிகளை, சாதனைகளை பாபாஜியின் முறைப்படி செய்ய வேண்டும். அவருடைய முறைப்படி நாங்கள் இவற்றை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் இவை நடக்கும் என்று இந்த பிள்ளைக்கு சொல்கின்றேன். இந்த பிள்ளை மூலமாக பெற்றோர்களுக்கு சொல்கின்றேன். இந்த பிள்ளை மூலமாக மற்றவர்களுக்கும் இதை அறிய தருகின்றேன். இதை நீங்கள் உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு சொல்ல வேண்டும். ஆகவே இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தில் புறத்தல், குழந்தை பருவம், படித்தல், ஓடி விளையாடுதல், பருவம் அடைதல், தொழில் பார்த்தல், திருமணம் செய்தல், பிள்ளைகளை பெறுதல், அதைத் தொடர்ந்து தாய் தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருந்து வாழ்க்கை நடத்துதல், முதுமை அடைதல், அந்த நேரம் பக்தியை தேடுதல், இறத்தல், இதுதான் எங்களுடைய வாழ்க்கை சக்கரம். இதை ஒருவரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம். அதை ஏதோ இந்த பிள்ளையின் கேள்வியால் நான் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டிருக்கின்றேன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. அடுத்த கேள்வியை பார்ப்போம், இன்னொரு கேள்வியை. அது என்னவென்றால், இது எனக்கு நேற்று நடந்த அனுபவம், அந்த அனுபவத்தை வைத்து இந்த விளக்கம் முந்தி கொடுத்திருக்கின்றேன், அதை மீண்டும் தருகின்றேன். நான் இங்கு இருக்கும் ஒரு ஒலிம்பிக் இன்டோர் ஃபெசிலிட்டி என்று சொல்லுவோம், பெனாம் சென்டரில் கால்நடைக்காக செல்வேன். ஒரு நாளைக்கு நான் 1 கிழமைக்கு 4 தரம், ஏனென்றால் குளிர்காலம். அங்கு ஒரு வழக்கம் வைத்திருக்கின்றார்கள். நான் அந்த இடத்திற்கு கடந்த 4-5 வருடங்களாக செல்கின்றேன். அங்கு இன்டோர் ட்ரெக் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். கட்டிடத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய இடம் இருக்கின்றது. ஒரு வட்டம் நடந்து வந்தால் கிட்டத்தட்ட 100 மீட்டர் அதில் நடப்பேன். ஆனால் அங்கு ஒரு செயல்முறையை வைத்திருக்கின்றார்கள், கம்ப்யூட்டர் எல்லாம் பூட்டி நவீன வசதி படைத்த ஒரு விளையாட்டகம். கம்ப்யூட்டர் பூட்டி சில நாட்களில் ஒரு திசையில் நடக்க வேண்டும், சில நாட்களில் மறு திசையில் நடக்க வேண்டும். இதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு திசையில் என்றால் அதை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ஒரு நாளைக்கு நீங்கள் கிளாக் வைஸாக நடப்பீர்கள் மணிக்கூட்டு திசையில், மற்ற நாளைக்கும் ஆன்டி கிளாக் வைஸாக நடப்பீர்கள். அந்த சிந்தனை 5 வருடமாக நானும் அப்படியே நடக்கின்றேன். போகிற நாட்களில் அந்த கம்ப்யூட்டரில் என்ன போட்டிருக்கின்றதோ டிரெக்ஷன் அதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் நடப்போம் ஆட்டு மந்தைகள் மாதிரி. நானும் மந்தையில் ஒருத்தன் நடந்திருக்கின்றேன். நேற்று நான் தனிமையாக நடக்கும் ஒரு சந்தர்ப்பம், ஒருவரும் இல்லை அந்த விளையாட்டரங்கில். ஏனென்றால் நான் நடு மதிய நேரத்தில் சென்றிருந்தேன், மாலையில் தான் பலரும் வந்து நடப்பார்கள் நூற்றுக்கணக்கானோர். அப்போது பாபாஜி தான் அங்கும், பரம்பொருள் தான் அங்கும், ஒரு சிந்தனை ஓடியது. நேற்று அவர்கள் போட்டிருந்த திசை மணிக்கூட்டு திசை அல்ல, மணிக்கூட்டுக்கு எதிர்த்திசை நடத்தல் குறிய நேரம் அந்த நாள். அப்படி நடக்கும்போது ஒரு சிந்தனை, இதில் எத்தனை வயோதிபர்கள் வந்து நடக்கின்றார்கள், கூடுதலாக வயது முதிர்ந்தவர்கள் வந்து நடப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குளிர்காலத்தில் வழியால் நடக்க முடியாது, இளம் பிராயத்தினர் நடப்பது குறைவு, அவர்கள் ஜிம்முக்கு போவார்கள், வேறு இடங்கள் எல்லாம் இருக்கின்றது. வயது புரிந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மற்றது குளிரில் நடக்க விரும்பாதவர்கள் தான் அங்கு மெம்பர்ஷிப் இருந்தால் வந்து நடப்பார்கள். அப்போது என்னுடைய சிந்தனையில் ஓடிய கேள்வி என்னவென்றால், இவர்கள் எல்லோரும் இந்த மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையில் நடக்கின்றார்களே, அவர்களுடன் சேர்ந்து நானும் மந்தை மாறி நடந்தனே. கிரியா யோகத்தில் பல வருடங்களுக்கு முதல் சிறுவர்களுக்கு, சிறுவர்களுடைய பாசறை வகுப்பில் எல்லோரும் நீங்கள் செய்யும் செயல்களை, நடப்பதை, ஓடுவதை, விளையாடுவதை எல்லாம் மணிக்கூட்டு திசையில் செய்து பழகுங்கள், அதற்கு எதிர் திசையில் செய்தால் உங்களுடைய உடலுக்கு அது நன்றாக இருக்காது, உடல் செயல்பாட்டுக்கென்று விளக்கம் கொடுத்திருக்கின்றேன், பெரிய அளவில் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். எங்களுடைய குருமார்களுடைய ஆசியும் அனுபவத்தையும் அவர்களிடமிருந்து பயின்றதால், இது என்னுடைய சொந்தம் அல்ல. என்னுடைய குரு சுவாமி ராம் அவர்கள் இதை அடிக்கடி சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு ஹீலிங் செய்வார். ஆகவே ஹீலிங் செய்தவுடன் இதை சொல்லுவார். தாய்மார்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அம்புலி மாமா சுத்துவதென்று சொல்லி வலப்பக்கமாக சுத்த விடுங்கள், சுத்தினால் சுத்தி விளையாடுவார்கள், இடப்பக்கமாக சுத்தினதை கண்டால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள், அது இன்பேலன்ஸ் கண்டிஷன், அதாவது ஜெனட்டிக் இன்பேலன்ஸ் என்று சொல்லுவார் ஆங்கிலத்தில். அது மரபு ரீதியாக வந்த பிரச்சனை. அந்த நிலையில் நீங்கள் எதிர் திசையில் அவர்களை சுழற விட்டீர்கள் என்றால் அவர்களுடைய விளையாட்டு தளத்திலோ அல்லது அவர்களுடைய வீட்டுக்கு விளையாடும் போதோ அது அவர்களுடைய நிலையை இன்னும் பாதிக்கும். இது எனக்கு தெரிந்த விடயம். ஆனால் இங்கு நானும் சேர்ந்து நடக்கின்றேன் மந்தையில் ஒருவனாக. ஆனால் அந்த சிந்தனை நேற்று பாபாஜி அதை தரும் வரைக்கும் எனக்கு வரவில்லை. உடனடியாக யோசித்துக் கொண்டே நடந்தேன், ஏன் இவர்கள் இந்த 2 பக்கத்தை மாறி மாறி போடுகின்றார்கள்? அதை அறிந்து, அதை நான் இது உலகளாவிய ஒரு பெரிய மைதானமாக இருந்தாலும் அதை மாற்றி அமைத்து வயது போனவர்களையும் ஜெனட்டிக் இன்பேலன்ஸ் என்று சொல்லும் பிறப்பால் சில பிரச்சனைகள் உள்ள ஆன்மாக்களையும் உடல்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. அது நடந்து முடிந்தவுடன் அந்த நிலையத்துக்குரிய பெரியவரை போய் சந்தித்தேன். அவரை சந்திப்பதென்றால் அப்பாயின்மெண்ட் வைத்துத்தான் சந்திக்கணும். ஆனால் நேற்று நான் போய் கேட்டவுடன் செக்ரட்டரியிடம் அழைப்பு நேராகவே சென்று விட்டது. அவருடைய ரூமுக்கே சென்று விட்டேன் வித்தவுட் அப்பாயின்மெண்ட். அங்கு சென்று அவரிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் ஐயா நீங்கள் இந்த நடக்கும் திசையை 2 பக்கமும் மாறி மாறி போடுகின்றீர்கள், ஏதாவது காரணம் உண்டான்? அவர் சொன்னார், என்னை பார்த்துட்டு கேட்டார், தனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்றா என்று கேட்டார். பயப்பட்டு இந்த நாட்டில் இப்படியானவற்றை போய் கதைத்தால் அவர்கள் பயந்து விடுவார்கள். நான் சொன்னேன், இல்லை ஐயா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அறிய விரும்புகின்றேன். அவர் சொன்னார், நாங்கள் நடக்கும் அந்த கார்பெட், இன்டோர் கார்பெட், 2 பக்கமும் நடந்தால் கன காலத்திற்கு அது நின்று பிடிக்கும். ஏனென்றால் அது ஈயும் தன்மை உடையது. ஆகவே எல்லோரும் நூற்றுக்கணக்கான பேர் ஒரே பக்கத்தில் நடந்தால் அந்தந்த பக்கமே இஞ்சி 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 ஒரு நேரத்தில் அதை மாற்ற வேண்டிய நிலை வரும்போது அதனுடைய சேவை காலம் குறைவாக இருக்கும், அதை விட வேறு ஒரு காரணமும் இல்லை என்றார். அவருக்கு நான் இந்த யோகா விளக்கத்தை கொடுத்தேன். நான் சொன்னேன், நான் ஒரு யோகா ஆசிரியர், இந்த விளக்கம் நான் பல மாணாக்கர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். நானே இந்த இடத்தில் வந்து 5 நாளாய் நடக்கின்றேன். 5 வருடமா எனக்கே இந்த சிந்தனை வரவில்லை. அந்த நேர் நடக்கும் போது நானே அதை எதிர் மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையில் நடக்கின்றேன் 1 கிழமைக்கு 2 நாள். ஆனால் இதை எத்தனை வயோதிபருக்கு இது பாதிப்பு உண்டாக்குகின்றது? எத்தனை உடல்நலம் குறைந்தவர்களுக்கு இந்த பாதிப்பை உண்டாக்கும்? எத்தனை ஹேண்டிகேப்புக்கு இந்த பாதிப்பை உண்டாக்கும்? சமநிலை இல்லாதவர்களுக்கு என்று எங்களுடைய குரு சொல்லியிருக்கின்றார் ஐயா. ஆனால் நீங்கள் இதை கூகுள் பண்ணி பார்க்கலாம். எந்த இயக்கத்தை இந்த உலகத்தில் எடுத்தாலும் சிவ இயக்கத்தை, எல்லாம் வலது சுழற்சியில் தான் நடைபெறுகின்றது. சூரியன் வலது புறமாக சுற்றுகின்றது, சந்திரன் வலது புறமாக சுற்றுகின்றது, பூமி வலது புறமாக சுற்றுகின்றது. இது நான் அவருக்கு கொடுத்த விளக்கம். எல்லாமே வலத்திசை. ஆகவே நாங்கள் இயற்கைக்கு மாறாக ஏன் செல்ல வேண்டும் ஐயா என்று அவர்களிடம் கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு இது தெரியாது, ஆனால் நீங்கள் விளங்கப்படுத்தும் போது இதில் உண்மை இருக்கின்றது என்பதை உடனடியாக புரிகின்றேன் என்றார். நான் அதற்கு எடுத்த தேவையான விடயத்தை மற்றவர்கள் பெரியவர்களுடன் கதைத்து அதை அமலுக்கு கொண்டு வரலாம் என்று என்னுடைய மனம் சொல்கின்றது என்று சொன்னார். நன்றி பாபாஜிக்கு. ஆகவே இதைப்போல இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இதை தொடர்ந்து கொண்டு போகவில்லை இந்த சத்சங்கத்தில். இதை போல நீங்களும் வழியால் செல்லும் இடங்களில் கூட சின்ன சின்ன விடயங்களை நீங்கள் ஞானபூர்வமாகவும் யோக பூர்வமாகவும் மக்களை நீங்கள் பாதுகாக்கலாம். அதற்கு முதல் வீட்டில் பாதுகாப்பு செய்யுங்கள். இந்த கேள்வி, இந்த சிந்தனையின் சுருக்கம் என்னவென்றால், உலகமே வலது சுழற்சியில் செயல்படுகின்றது, மணிக்கூட்டு திசையில். நாங்கள் உலகத்துடன் சேர்ந்து செயல்பட வேண்டும். இயற்கைக்கு மாறாக செயல்படக்கூடாது என்ற சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து இங்கு நிலைநாட்டப்படுகின்றது. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இணைப்பில் இறைவனையாவும் கார்த்திகேயனையாவும் இருக்கின்றீர்கள். இன்று 2 கேள்விகளுக்குத்தான் பதில் கண்டோம். மற்ற 2ஐயும் மற்றைய சத்சங்கத்திற்கு வைக்கின்றேன். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
மின்தடை காரணமாக முதலாவது கேள்வியில் சில குறிப்புகளை மாற்றம் உள்வாங்கக்கூடியதா இருந்தது, அதை கூறலாம் என நினைக்கிறேன். அடுத்து 2வது கேள்வியது அதில் பூர்ணமாக இருந்தேன். முதலாவது கேள்விக்கு சிறப்பான விளக்கம் தரப்பட்டது. அவற்றை முக்கியமாக மன அழுத்தம் இல்லாமல் வாழலாம் என்ற ஒரு முக்கிய கருத்தும், அத்துடன் கட உற்பத்தியை பற்றிய விளக்கங்களை பற்றிய கருத்துக்களும், உண்மையை அறிந்த முன்பு சிந்தனை ஓடுகின்ற என்ற முக்கியமான கருத்து, அடுத்து பாபாஜியின் சாதனை இளம் வயதில் தொடங்கினால் அதன் பயனை பூர்ணத்தன்மை பெறலாம் என்பதை தெளிவாக உணரலாம் என்றதும், இறுதியாக இளம் வயதினர் ஏன் செய்ய வேண்டும் என்று நினைத்து பார்க்கும் போது, இளம் வயது நிலையிலிருந்து உலகியல் வாழ்க்கைக்கு வரும் பொழுது விஞ்ஞான பூர்வமான கிரியாயோக விளக்கத்தை புரிந்து கொள்வது இலகுவாகவும் அமையும் என்பது தெளிவான உண்மை. எனவே முதலாவது கேள்வியிலிருந்து இதற்கு தெளிவான விளக்கம் கிடைக்கப்பட்டது, சிறப்பாக இருந்தது. அடுத்து 2வது கேள்விக்கும் சிறந்த பதில் கிடைக்கப்பட்டது. அதாவது, இன்றைய சத்சங்கத்தின் மூலம் நடைப்பயிற்சியின் முக்கியத்துவத்தை மிக ஒரு சிறந்த கண்ணோட்டமாக ஒரு உதாரணத்துடன் நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதிலிருந்து பல சாதகர்கள் பல விஷயங்களை உணர்ந்தது சிறப்பென்றே கூறலாம். இறுதியாக அந்த தெரியாத நண்பர்களும் கூட அந்த உண்மையை பாபாஜி மூலம் நீங்கள் தெளிவுபடுத்தியது மிகவும் சிறந்த கருத்து என்று நினைக்கின்றேன். ஏனெனில் உலகமே வலது பக்கமாக மணிக்கூட்டில் திரும்பி சுழந்து கொண்டிருந்த கருத்து அது இயற்கை என்பதை நீங்கள் தெளிவாக இச்சங்கத்தில் கூறியது மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவனையா, உங்களால் முடிந்த அளவு இரண்டாவது கேள்வியை அருமையாக தொகுத்து கொடுத்திருந்தீர்கள். முதலாவது கேள்வியையும் கடைசியில் சொன்னதை வைத்து கொடுத்திருந்தீர்கள். அதில் நான் முதலாவது கேள்வியில் சொன்ன சாரம் பிடிபடவில்லை என்றபடியால் அதை நான் சேர்த்து விடுகின்றேன். உங்களுடைய இதில் இந்த கேள்விக்குரிய பதிலே வந்தது. அதற்குரிய இறுதி கருத்து என்னவென்றால், இளம் சமுதாயத்தினர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் செல்லும் போது அவர்களுக்கு வரும் பிள்ளைகளுக்குரிய உடலில் பொருத்தப்படும் ஆன்மாக்கள் இறைவனால் தீர்மானிக்கப்படப் போகின்றது. ஆகவே அவர்கள் சிவசிந்தனையோடும் யோகத்தில் இருந்து யோக மார்க்கத்தில் செல்பவர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் இணைக்கப்படும் ஆன்மாக்கள் பரம்பொருளால் நல்ல அந்த நிலையில் வாழக்கூடிய அந்த வாழ வேண்டிய ஆன்மாக்களாக இருக்குமே தவிர, பிரச்சனைக்குரிய ஆன்மாக்கள் அதாவது துன்பத்துக்குரிய ஆன்மாக்களாக இருப்பதற்கு குறைவு சந்தர்ப்பம் என்பதுதான் முக்கியமான செய்தி. அதிலிருந்து நீங்கள் சொன்னதில் ஒரு தவறும் இல்லை. நீங்கள் சொன்னதும் செய்தியல்ல, முக்கியமான செய்தி ஃபியூச்சர் ஜெனரேஷன், வருங்கால சந்ததி துக்கம் துன்பங்கள் இல்லாமல் வாழுவதற்குரிய முறை இந்த பிறப்பில் எங்களால் செய்யக்கூடிய விடயங்கள். அதனால் எழுதப்பட்ட சில விஷயங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றது. சத்குருவும் இருக்கின்றார், அதற்கு மேலாக பரம்பொருளும் இருக்கின்றார். ஆகவே குழந்தைகள் எல்லோரும் இதை ஆர்வமாக பயில வேண்டும் என்பது அதனுடைய கருத்து. நன்றி உங்களுடைய முயற்சிக்கு. ஏனென்றால் நீங்கள் பிந்தி வந்ததால் அந்த கேள்வியையே நீங்கள் கேட்கவில்லை. ஆனால் ஒரு தவறும் இல்லை, நீங்கள் சொன்ன சொற்களும் மிகவும் அற்புதமான விடயம் அந்த சொல்லிலிருந்து. ஆனால் உண்மையா எல்லோரும் புரிய வேண்டிய விடயம் அதுதான். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய.
நன்றி.
அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இந்த சத்சங்கத்துல நல்ல சிறப்பா பாபாஜியுடைய கருணையால நல்ல ஒரு ஒரு இளைய வயது பிள்ளைகள் கேட்ட கேள்விக்கு பாபாஜி நல்ல ஒரு கருத்துக்கள் சேர்ந்த ஊமான விஞ்ஞான கலையோட அந்த கருத்துக்கள் நல்லா அமைஞ்சிருந்தது. அது பாபாஜிக்கு நன்றி. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான இந்த அந்த பாப்பா கேட்டு அந்த குழந்தை கேட்டது பல பேருக்கு பல விஷயங்கள் போய் அது கிடைக்கும். அவர் அவர் நிலைக்கு தகுந்த மாதிரி, அவர் அவர் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்து மாறுபடும். மாறப்படக்கூடாதுள்ள இது கூட ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த சைவ சித்தாந்தத்துல அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு கருத்துல பல விஷயங்கள் அடங்கியிருக்கும். அந்த வகையில அந்த சத்சங்கம் நீங்க அந்த குழந்தை கேட்டதுக்கும் அதுக்கு நீங்க கொடுத்த பதிலும் அருமையான பதில். இப்படிதான் சிறு நிறைய ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்து நம்மளை சரிப்பட்டிக்கிறதுக்கு தான் அருளாளர்கள் இவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. பாபாஜி இந்த கிரியா யோகன்னு உருவாக்குனதே அந்த ஒரு நோக்கத்துக்குத்தான் அவர் உருவாக்கியிருக்காரு. பாபாஜி 2000 வருஷம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் மகான்மார்கள் இருந்திருக்காங்க. இந்த உலகம் தோன்று பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்றாங்க. இருந்தாலும் அந்தந்த காலத்துக்கு என்ன தேவையோ இறைவன் யாராவது மகான்மார்களை அமைச்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில ரொம்ப சிறப்பு. அதோட இன்னொரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து என்னன்னா, நீங்க வாக்கிங் போற இடத்துல ஒரு நிகழ்வு நடந்த ஒரு விஷயத்த அந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கிட்டதுதான் முதல் வெற்றி. நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க, முதல்ல குற்றங்களை ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த குற்றங்கள்ல இருந்து நீங்க விடைபெறதுக்கு 100க்கு 100 வகை சிறப்பாக அமையும். அதை மறைக்கக்குள்ளதான் நமக்கு நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க வந்து அது ஒரு ஸ்தாபனத்துல இருந்து ஒரு தலைமை வீடத்துல இருந்து நீங்க அந்த குற்றத்தை ஒட்டி அதை சரிப்படுத்தி அதை பிறருக்கும் சரிப்படுத்தினதுக்கு முதல்ல பாபாஜிக்கு நான் நன்றி சொல்றேன். அத போலதான் கிரியா யோக சாதகர்கள் அத்தினி ஒரு குற்றங்கள் இருக்கலாம். அந்தந்த குற்றங்களை அந்தந்த கால சூழ்நிலையில நம்ம மாத்திக்குகிறது ரொம்ப சைவ சித்தாந்தம் சிறப்பாக சொல்றாங்க. பாபாஜி அதான் சொல்ற, நம்மளை திருத்திக்கிறதுக்குத்தான் ஒவ்வொரு விஷயமும். அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், சிறிய விஷயமா இருக்கலாம், அவர் அவர் நிலைக்கு தகுந்த மாதிரி. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இன்றைய சத்தங்கள் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. பாபாஜிக்கு மிகவும் நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாய நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அது மிகவும் நன்றாக பாபாஜியின் அருளை அங்கு முன்வைத்து அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதற்கு மேலாக பரம்பொருளின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எப்படி எங்களை இயக்குகின்றார்கள், அதில் நான் செய்தது பெருந்தன்மையாக நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதுவும் அவருடைய இயக்கம்தான், சொன்னதில் ஒரு தப்பும் இல்லை, ஆனால் அதை நான் எடுக்கும் விதத்தில் தான் தப்பு நடந்துடக்கூடாது, அது எனக்கு பெருமையான விடயம் என்று அதில் அல்ல, அதில் உண்மை கருத்து தான் அதில் மிகவும் முக்கியமானது. எல்லோரும் பிள்ளைகள் விடுவது இயற்கை, அது எந்த நிலையிலிருந்து விட்டாலும் அதை பற்றி பரவாயில்லை, ஆனால் பிள்ளைகள் விட்டதை அதை ஏற்க தகுதியான நிலைகள் எல்லோருக்கும் இருக்கும்போது அது நன்றாகவே அமையும் என்று சொன்ன கருத்து, அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய கருத்து, அது பாபாஜிக்குத்தான் அதில் வெற்றியுண்டு. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா.